ஒரு பூமி அதிர்ச்சியையும் ஒரு காட்டு தீயையும் அத்துடன் ஒரு பேரடி மின்னலையும் ஒரே நேரத்தில் அனுபவிப்பதை கற்பனை செய்து பாருங்கள். நிச்சயம் முற்றிலும் பயங்கரமானது. தேவன் சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்தபோது அப்படிதான் இருந்தது. தேவனை சந்திக்கும்படியாக மோசே ஜனங்களை திரட்டினான். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தின் பயங்கரத்தை உணர்ந்தவர்களாய் ஜனங்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களோடே பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். பாடம் 8, பாவ நிவிருத்தி. யாத்திராகமம் 32 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் மலையின் மேல் தங்கியிருந்தான். அந்த 40 நாட்கள் முடிகின்ற போது காத்திருந்ததினாலே ஜனங்கள் மனம் சலித்து போனார்கள். மோசேயின் தாமதத்தினாலே சோர்ந்தவர்களாய் அவர்கள் கூட்டம் கூடி மோசேயின் சகோதரனாகிய ஆரோனை சூழ்ந்து கொண்டு, அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று சொன்னார்கள். விக்கிரகங்களை உண்டாக்க வேண்டாம் என்று தேவன் ஜனங்களுக்கு கட்டளையிட்டு 6 வாரங்கள் கூட செல்லவில்லை. அதற்குள் தங்கள் செவி கேட்க துணித்து கொண்டிருந்த தேவனின் குரலை மறந்துவிட்டு தேவனின் கட்டளையை மீறினார்கள். அதேபோல் ஆவிக்குரிய பழைய அனுபவங்களிலேயே நீங்கள் வாழ்க்கையை தொடர முடியாது. நிகழ்காலத்திலும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு உங்கள் கடந்த கால அனுபவங்கள் ஒருபோதும் ஈடாக முடியாது. மோசேயின் வரிசையில் அடுத்து தொடர இயல்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக ஆரோன் காணப்பட்டான். அவனுக்கோ ஏற்கனவே சொந்தமாக ஒரு ஊழியம் இருந்தது. தேவஜனங்கள் அவனை அணுகிய போது அவன் முன் வந்து தங்களை வழிநடத்த தயாராக இருப்பதை கண்டார்கள். தனது புதிய ஊழியத்தை நிறுவுவதற்கு நிதி திரட்டியதே ஆரோனின் முதல் நடவடிக்கையாகும். ஜனங்கள் தங்கள் பொன்னணிகளை நன்கொடையாக கொடுக்க அந்த காணிக்கைகளிலிருந்து அவன் ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். ஆரோன் மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்ற கேள்வியையை முதன்மையாக கொண்டே ஊழியம் செய்கிறவர்களுக்கெல்லாம் வருந்தத்தக்க விதத்தில் தந்தையானான். வியாபார ரீதியிலான கோட்பாடுகள் ஊழியத்தை இயக்கும்படி அனுமதிப்பது விரைவாகவே விக்கிரகாராதனைக்கு வழிநடத்தி விடுகின்றது. நிச்சயமாக தான் செய்தது பாரம்பரிய முறைமைகளின்படி மிக சரியானவையே என்று ஆரோன் நியாயப்படுத்த விரும்பினான். அதனால்தான் அவன் நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். ஆனால் ஆரோனின் பண்டிகையானது தன் சுயத்தை வெளிப்படுத்திக் கொள்வதில் முனைந்து ஈடுபடுவதற்கான ஒரு கருவியே அன்றி வேறில்லை. மறுநாள் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். வேறொரு வகையில் சொல்வதானால் மதுபானம் புரண்டோடியது, ஜனங்கள் நிர்வாணமாக இருந்தார்கள். அது ஒரு மாபெரும் கொண்டாட்டம். ஆனால் அது தவறான கடவுளுக்கான ஆராதனையாக இருந்தது. தற்காலத்தை சேர்ந்த ஒரு செய்தி நிருபர் இது குறித்து என்ன சொல்லக்கூடும் என்று சிந்திப்பது பயனுள்ளதாக இருக்கும். எப்படியும் உலக மதம் ஒன்றை பற்றி செய்தி கொடுக்கும் ஒரு செய்தியாளருக்கு பொன் கன்றுக்குட்டி ஒரு மாபெரும் செய்திக்கான பொருளாக இருக்கும். இங்கே இந்த சீனாய் வனாந்திர வெளியில் குறிப்பிடத்தக்க புதியதொரு மத இயக்கம் பிறந்திருக்கிறது என்று நமது நிருபர் தொடங்குவார். பிரத்யேக படைப்பாற்றல் மற்றும் சுய பிரகடனம் ஆகியவற்றால் அடையாளப்படுத்தப்படும் நூதனமானதொரு வழிபாட்டு முறையை மக்கள் பின்பற்றி வருகின்றனர் என்று செய்தி வழங்குவார். அதன் பின்பு பொன் கன்றுக்குட்டியின் பண்டிகை தங்களுக்கு ஆழ்ந்த அர்த்தம் பொதிந்ததாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய உற்சாகம் கிளர்ந்து துள்ளும் நடன கலைஞர்களுடன் 1-2 நேர்காணல்கள் இருக்கும். மக்கள் அதை அர்த்தமுள்ளதாக கருதியிருக்கலாம். ஆனால் தேவன் அதை அருவறுப்பானதாக கருதினார். தேவனுடைய ஜனங்கள் அவருடைய முதல் கட்டளைகளில் ஒன்றை மீறியதன் மூலம் தங்களை தாங்களே இழிவுபடுத்தி கொண்டார்கள். அது தேவன் இந்த ஜனங்களை முற்றிலுமாக அழித்துவிட்டு மோசேயுடன் மீண்டும் புதிய தொடக்கத்தை தொடங்க ஆயத்தமாயிருக்கும் அளவுக்கு மிக விரைவாகவும் மிக வெளிப்படையாகவும் நிகழ்ந்தது. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். ஜனங்களிடம் திரும்பி வந்ததும் மோசேயின் முதல் வேலை ஆரோனை நேருக்கு நேராய் எதிர்த்து கேள்வி கேட்டதுதான். நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும்பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள்? ஜனங்கள் ஆரோனை ஏதேனும் கொடிய சித்திரவதைக்குள்ளாக்கினார்களா? சொல்லப்போனால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவனை தூண்டி அதில் முனைப்பாய் ஈடுபட வைத்ததெல்லாம் மக்களின் வற்புறுத்தல்தான். மக்களின் தேவைகள் மற்றும் வியாபார நோக்கங்களின் நெருக்கடிகளை எதிர்க்க முடியாத காரணத்தினால் அவன் அவர்களை பாவத்திற்குள் நடத்திவிட்டான். ஆரோன் பொறுப்பிலிருந்து நழுவ முயற்சித்தான். அவன் அந்த பொன்னை சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு விக்கிரகமாக வார்ப்பித்தான். ஆனால் மோசே தன் சகோதரனை எதிர்கொள்ளும் போதோ ஆரோன் கதைக்கு ஒரு பரிசுத்த பூச்சு பூசிய விளக்கத்தை தந்தான். அப்பொழுது நான், பொன் உடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றித் தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்னியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது. இதுதான் நடந்தது. தன் சகோதரனை எதிர்கொண்ட பின் அதில் பயனேதும் இல்லை என்று அறிந்த மோசே ஒரு தீர்மானத்துக்கு வரும்படியாக ஜனங்களை அழைத்தான். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். ஒவ்வொருவருக்குமே மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதில் பிரமிக்கத்தக்க அளவுக்கு பெரும்பாலானவர்கள் மனம் திரும்பினார்கள். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள் என்றான். ஊரறிந்த ஒரு ரகசியத்தை மீண்டும் அவன் பேசுவதை கவனியுங்கள். இந்த ஜனங்கள் ஏற்கனவே தாங்கள் பாவம் செய்துவிட்டதை அறிந்திருந்தனர். அதற்காக அவர்கள் மனம் திரும்பவும் செய்தார்கள். பின்னர் ஏன் மோசே மறுநாள் எழுந்து அவர்களிடம் நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள் என்று சொல்ல வேண்டும்? ஏன் மன்னிப்பு கேட்டது என்னவாயிற்று? மோசே அத்துடன் அந்த பேச்சை ஏன் நிறுத்தவில்லை? அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டியது அவன் கடமை இல்லையா? இந்த ஜனங்கள் மனம் வருந்தினார்கள். அதற்கு மேல் மோசே அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? மேலும் அவர்களை மன்னிப்பது தேவனுடைய காரியம் இல்லையா? பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்பாக வேறொரு காரியம் நிகழ்ந்தாக வேண்டும். வேதாகம வரலாற்றின் இக்குறிப்பிட்ட கட்டத்தில் வேதாகம வார்த்தையாகிய பாவ நிவர்த்தி என்னும் சொல்லை காணப்பெறுகிறோம். மோசே ஜனங்களிடம், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறிப்போகிறேன் என்றான். பாவ நிவர்த்தி என்பது தவறான ஒன்றை சீர்பொருந்த செய்ய முற்படுவதாகும். குற்றம் காணப்படுகிற எவ்விடத்திலும் நாம் அதற்கு பரிகாரம் என்ன என்கிற கேள்விக்குறியை சந்திக்கிறோம். காரியங்களை எது சீர்பொருந்த பண்ணும்? ஒருமுறை ஒரு போதகர் கல்லூரியில் கால் பந்தாட்ட போட்டியில் விளையாடிக் கொண்டிருந்தபோது எதிரணியினர் கோல் போடுவதை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தனர். அவர்தான் கடைசி காப்பாளனாக நின்றிருந்தார். வாழ்வா சாவா என்கிற ஒரு சூழலில் எப்படியோ பந்தை கோல் எல்லைக்கு அப்பால் அகற்றிவிட அவரால் முடிந்தது. துர் அதிர்ஷ்டவசமாக பந்து கல்லூரியின் தலைவர் அறையை நோக்கி பயணித்து அவரது ஜன்னலை நொறுக்கியது. தலைவர் மிக மெச்சும்படியாக அதை பற்றி பச்சமாய் நடந்து கொண்டார். ஆனால் ஜன்னலை மாற்றித்தரவும் ஏற்பட்ட உடைச்சலை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்ய வேண்டுமென அவர் எதிர்பார்த்தார். உடைத்ததை சீர்படுத்த செய்ய வேண்டியிருந்தது அதுதான். ஒரு பாவ நிவர்த்தி என்பதை குறித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம், அதற்கு தேவைப்படுபவை எவை என்பது. அதற்கு தேவைப்படுபவை எப்போதுமே பாதிக்கப்பட்ட தரப்பினரால் தான் நிர்ணயிக்கப்படுகின்றன. அங்கே உடைக்கப்பட்ட ஜன்னலின் அருகே மண்ணில் புரண்ட அரை நிஜாருடன் நின்று கொண்டிருந்த அந்த போதகருக்கு அவ்வளவு ஒன்றும் வாக்குவாத திறமை இருந்ததாக தோன்றவில்லை. அவர், "நான் மிகவும் வருந்துகிறேன்" என்றார். அது நல்லதே, ஆனாலும் அது போதுமானதாக இல்லை. சேதம் விளைவிக்கப்பட்டாயிற்று, இப்பொழுது அது சரி செய்யப்பட வேண்டும். அந்த போதகர் மீண்டும் இதுபோல் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்ல விரும்பினார். ஆனால் அதுவும் கூட பெரிதாக ஒன்றும் பயன்பட போவதில்லை என்று உணர்ந்தார். கல்லூரியின் தலைவர், "நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். உடைச்சலை சுத்தம் செய்துவிட்டு ஜன்னலை சரியாக மாற்றித்தாருங்கள்" என்று சொன்னார். அதுதான் காரியங்களை சீர்படுத்த செலுத்தப்பட வேண்டிய விலைக்கிரயமாகிய பரிகாரம். தேவனுக்கு விரோதமான நமது தவறுகளை எது சீர்பொருந்த பண்ணும்? சிலர் மனம் வருந்துவதால் எதையுமே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம் என நினைக்கிறார்கள். நாம் மெய்யாகவே மனம் திரும்பி உத்தமமாகவே மாற முயற்சித்தால் தேவனுடன் கணக்கு நேராகிவிடும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் மனம் வருந்துவது மாத்திரம் போதாது. ஏறக்குறைய 20 லட்சம் பேர் மனம் திரும்பினார்கள். அப்பொழுதும் அங்கே ஒரு பிரச்சனை இருந்தது. நாம் செய்தவற்றுக்காக மனம் வருந்துவது நமது பாவத்தின் குற்ற உணர்ச்சியை அகற்றாது. நமக்கு ஒரு பரிகாரம் தேவை. ஒருவேளை பாவ நிவர்த்தி செய்வதென்பது மோசையால் செய்யக்கூடுமான ஒன்றாக இருந்ததா? தேவ ஜனங்களின் வாழ்வை காக்கும் பொருட்டு தேவன் வேறொருவரின் ஜீவனை ஏற்க ஆயத்தமாக இருந்தார் என்பதை பஸ்காவின் போது ஆட்டுக்குட்டியின் மரணத்திலிருந்து அவன் அறிந்திருந்தான். மோசேயே ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக பாவ நிவர்த்தி பலியாக இருந்திருந்தால் மோசே ஜனங்களிடம், "உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறிப்போகிறேன்" என்றான். ஆக தன்னார்வமாக முன்வர நமக்கொருவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் மிகப்பெரிய ஆவிக்குரிய தலைவன் முன் வந்து தேவனிடம், "ஐயோ, இந்த ஜனங்கள் மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும்" என்று சொன்னான். மோசே தன் வாழ்வையே ஜனங்களுக்கு ஒப்புக்கொடுக்க தயாராக இருந்தான். அதிலும் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு தான் நரகத்திற்கு செல்ல நேர்ந்தாலும் அவன் அதற்கு ஆயத்தமாகவே இருந்தான். ஆனால் தேவன் அந்த வாய்ப்பை ஏற்கவில்லை. "உடன்பாடில்லை மோசே, பாவ நிவர்த்தி செய்வதென்பது உன்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டது." மோசேக்கு அவனுக்கே உண்டான பாவங்கள் இருந்தன. அப்படி தன் சொந்த பாவங்களுடன் இருக்கும் ஒரு மனிதன் மற்றவர்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்யக்கூடிய நிலையில் இல்லை. இந்த மக்களுக்கு வாழ்க்கை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும். ஆனால் பாவ நிவர்த்தி இல்லாமல் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை பறிக்கொடுக்க நேரிடும். ஜனங்கள் இதை கேட்டபோது துக்கித்தார்கள். இப்பொழுது அவர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அடிப்படையான கேள்வியை பிரத்யேகமான விதத்தில் எதிர்கொண்டார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை மீண்டும் கொண்டு வர என்ன செய்ய வேண்டும்? மனம் வருந்துவது அதை செய்யாது எனில், மோசே அதை செய்ய முடியாது எனில், நம் பாவங்களை பரிகரிக்கக்கூடியது எது? ஒருவேளை தீவிர அர்ப்பணிப்புடன் தேவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் தேவ பிரசன்னத்தை திரும்ப கொண்டு வந்து விடுமா? யாத்திராகமம் 25 முதல் 30 அதிகாரங்களில் வாசஸ்தலத்தை கட்டுவதற்கான திட்டவட்டமான கட்டளைகளை தேவன் கொடுத்தார். அத்துடன் இந்த கட்டளைகளுக்கு தேவ ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்பதை யாத்திராகமம் 36 முதல் 39 அதிகாரங்கள் மிக நுணுக்கமாக பதிவு செய்கின்றன. தேவனின் ஜனங்கள் அவர் தங்களை செய்ய சொன்னதை அப்படியே சரியாக செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். வாசஸ்தலத்தின் திரைச்சீலைகளின் மீது ஒரு பெண் பூ தையல் வேலைப்பாடுகளை செய்வதை கற்பனை செய்து பாருங்கள். தேவனின் விளக்கமான வழிமுறைகளை அவள் பின்பற்றும் போது, நான் கீழ்ப்படிந்தால் ஒருவேளை தேவன் எங்களிடம் திரும்பி வருவார் என்று நினைக்கிறாள். ஒரு மரத்தச்சர் தான் தேவனை துக்கப்படுத்தியிருக்கக்கூடாது என்று நினைக்கிறார். அவர், என் கரங்கள் தேவன் கட்டளையிட்டவற்றை செய்யக்கூடுமானால் ஒருவேளை அவர் எங்களை மீண்டும் ஆசீர்வதிப்பார் என்று யோசிக்கிறார். தேவ ஜனங்கள் மிகவும் உன்னிப்பாக தங்களை கீழ்ப்படிதலுக்கு அர்ப்பணித்தார்கள். ஆனால் அவை அனைத்திற்கும் பின்பும் தேவ பிரசன்னம் திரும்பி வருவதற்கான யாதொரு அடையாளத்தையும் காணும். அவர்கள் அந்நேரத்தில் தேவனோடு சீர்பொருந்தும்படி செய்யத்தக்கது எதுதான் என்று குழம்பியிருக்க வேண்டும். 7 மாதங்கள் கழித்து ஜனங்கள் தேவ பிரசன்னத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்த காலத்தில் அது எப்படி நிகழக்கூடும் என்று மோசே அவர்களிடம் சொன்னான். கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை கேட்க ஜனங்கள் ஸ்தம்பித்து போய் அமைதியாக காத்திருந்திருக்கலாம். பின்பு மோசே ஆரோனிடமாய் திரும்பி அவனை நோக்கி, நீ பலிபீடத்தண்டையில் சேர்ந்து உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவிற்த்தி செய் என்றான். பாவ நிவிற்த்தி செய்யப்படும் போது மட்டும்தான் தேவனின் பிரசன்னமும் ஆசீர்வாதமும் திரும்பி வர முடியும். தேவன் கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான். என்ன நடக்குமோ என்று பார்ப்பதற்கு காத்து கொண்டிருந்த வேளையில் மக்கள் மூச்சை பிடித்து கொண்டிருந்திருக்க வேண்டும். மோசையும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்குள்ளும் காணப்பட்டது. தேவன் திரும்பி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். தங்களது கூடாரத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு தம்பதியினர் அப்பொழுதுதான் அவர்கள் கண்ணால் கண்டதை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். இதை போன்ற ஒன்றை நான் ஒருபோதும் கண்டதில்லை. ஒரு பலி மிருகத்தின் இரத்தம் சிந்துதல் தேவ பிரசன்னத்தை திரும்ப கொண்டு வரும் என்று யார்தான் கற்பனை செய்திருப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவள், ஆம், இது வியக்கத்தக்கது. ஆனால் அத்தனை மாதங்கள் மனம் வருந்தியும் அத்தனை மாதங்கள் கீழ்ப்படிந்தும் மோசையும் கூட நமக்காக தன் ஜீவனை ஒப்புக் கொடுக்க முன்வந்தும் அவை எதுவுமே எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாத போது இந்த பலி எப்படி அதை செய்தது என்பது எனக்கு புரியவில்லை. இரத்தம் சிந்துதலுடன் சம்பந்தப்பட்ட ஒரு பலி என்பதில் வல்லமையான ஏதோ ஒன்று நிச்சயம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாள். வேதாகம வரலாற்றில் இந்த ஆரம்ப நிலையிலேயே இயேசுவின் வருகைக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். தேவகுமாரன் உலகிற்குள் வர வேண்டியிருந்தது ஏன் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொருட்டு நம் சிந்தனையை வடிவமைப்பதே பழைய ஏற்பாட்டின் பலிகளின் முழு நோக்கமாகும். பழைய ஏற்பாட்டின் பலிகளில் எதிர்பார்க்கப்பட மட்டுமே முடிந்ததை இயேசு சிலுவை மீது தம் மரணத்தினால் நிறைவேற்றி முடித்தார். கிறிஸ்து நம் பாவங்களுக்காக பரிகாரமானார். அவரை விசுவாசிப்போர் யாவருக்கும் அவர் தேவனுடைய பிரசன்னத்தையும் ஆசீர்வாதத்தையும் திரும்ப கொண்டு வருகிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். நீங்கள் போதுமான அளவுக்கு உங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தினால் நீங்கள் தேவனுடன் சீர்பொருந்து விடலாம் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். அல்லது ஆலயத்துக்கு முறையாக செல்வதன் மூலமும் ஜெபிப்பதன் மூலமும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் உங்கள் பாவங்களை நீங்கள் பரிகரித்து விட முடியும் என்றும் கூட நீங்கள் நினைக்கலாம். இவையெல்லாம் நல்லவைதான். ஆனால் அவை போதுமானவை அல்ல. இயேசுவின் பலியும் அவரது இரத்தம் சிந்தப்படுதலும் மட்டும்தான் தேவனிடத்தில் நமக்காக பாவ நிவிற்த்தி செய்கின்றவை. நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார்.